சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 16, 2024. தலைப்ப: கடவுள் மனிதனை காப்பவர். கோல்டன் உரை. மத்தேயு: பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கேதம்: தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம்: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள், அப்படி சொல்லக்கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய்ச் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனம் உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஏசாயா: பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். லூக்கா: ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து. லூக்கா: பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடனக்களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி இழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியஞ்செய்து ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடிருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கொரிந்தியர். அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அப்பா, நித்திய ஜீவன், ஒரே மனம், தெய்வீக கோட்பாடு பொதுவாக கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. மாம்ச உறவுகளை இயேசு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், பூமியில் ஒருவரையும் உங்கள் தகப்பன் என்று அழைக்காதீர்கள், பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா ஒருவரே. மீண்டும் அவர் கேட்டார், என் தாய் யார், என் சகோதரர்கள் யார், அவர்கள் தந்தையின் விருப்பத்தை செய்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. அவர் எந்த மனிதரையும் தந்தை என்று அழைத்ததாக எங்களிடம் எந்த பதிவும் இல்லை. அவர் ஆவியானவர், கடவுள், ஒரே படைப்பாளராகவும் எனவே அனைவருக்கும் தந்தையாகவும் அங்கீகரிக்கப்பட்டார். அறிவியலில் மனிதன் ஆவியின் சந்ததி. அழகான, நல்ல மற்றும் தூய்மையானவை அவரது வம்சாவளியைச் சேர்ந்தவை. அவரது தோற்றம் மனிதர்களைப் போல முரட்டு உள்ளுணர்வே இல்லை. அல்லது அவர் அறிவாற்றலை அடைவதற்கு முன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை. ஆன்மா என்பது அவனுடைய ஆதி மற்றும் இறுதி ஆதாரம். கடவுள் அவரது தந்தை மற்றும் வாழ்க்கை அவரது இருப்பின் சட்டம். நாம் அறியாமையால் வணங்கும் தெரியாத கடவுளுக்கு அல்ல, ஆனால் நித்தியமான கட்டிடம், நித்திய பிதா. மரண உணர்வு பலவீனப்படுத்த முடியாத அல்லது மரண நம்பிக்கையை அழிக்க முடியாத வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மனிதனுக்கு அவனது பரலோக தகப்பனான சர்வ வல்லமையுள்ள மனத்தால் வழங்கப்பட்ட துணை செல்வாக்கு மற்றும் பாதுகாக்கும் சக்தியின் உன்னதமான சான்றுகளை கிறிஸ்தவத்தின் வரலாறு வழங்குகிறது. அவர் சோதனையிலிருந்து மட்டுமல்ல, உடல் துன்பங்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள நம்பிக்கையையும் புரிதலையும் அளிக்கிறது. மனிதனின் ஞானம் பாவத்தில் திருப்தியை காணவில்லை, ஏனென்றால் கடவுள் பாவத்திற்கு துன்பத்தை தீர்ப்பளித்துள்ளார். நேற்றைய நெக்ரோமான்சி இன்றைய மெஸ்மரிசத்தையும் ஹிப்னாட்டிசத்தையும் முன்னறிவித்தது. குடிகாரன் தான் குடிப்பழக்கத்தை அனுபவிப்பதாக நினைக்கிறான். அவனுடைய உடல் இன்ப உணர்வு உயர்ந்த உணர்வை அடையும் வரை குடிப்பழக்கத்தை அவனுடைய மனச்சோர்வை விட்டுவிட முடியாது. பின்னர் அவர் தனது கோப்பைகளிலிருந்து திரும்புகிறார். திடுக்கிடும் கனவு காண்பவர் சிதைந்த உணர்வின் வலிகளால் ஏற்பட்ட ஒரு இன்குபசிலிருந்து எழுந்தார். தவறு செய்ய விரும்பும் ஒரு மனிதன் அதில் இன்பம் கண்டு பின்விளைவுகளுக்கு பயந்து அதிலிருந்து விலகி இருப்பது மிதமான மனிதனோ அல்லது நம்பகமான மதவாதியோ அல்ல. பொருளின் அனுமான வாழ்வின் மீதான நம்பிக்கையின் கூர்மையான அனுபவங்களும் நமது ஏமாற்றங்களும் இடைவிடாத துயரங்களும் சோர்வுற்ற குழந்தைகளைப் போல நம்மை தெய்வீக அன்பின் கரங்களுக்கு திருப்புகின்றன. பின்னர் நாம் தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். பாலூட்டும் இந்த செயல்முறை இல்லாமல் தேடுவதன் மூலம் கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? பிழையிலிருந்து விடுபடுவதை விட உண்மையை விரும்புவது எளிது. மனிதர்கள் கிறிஸ்தவ அறிவியலின் புரிதலை நாடலாம், ஆனால் அவர்களுக்காக பாடுபடாமல் இருப்பதன் உண்மைகளை கிறிஸ்தவ அறிவியலிலிருந்து அவர்களால் சேகரிக்க முடியாது. எல்லா வகையான பிழைகளையும் விட்டுவிட்டு நல்லதை தவிர வேறு எந்த உணர்வையும் கொண்டிருக்காத முயற்சியில் இந்த சண்டை உள்ளது. அன்பின் ஆரோக்கியமான தண்டனைகள் மூலம் அறிவியலின் அடையாளங்களான நீதி, அமைதி மற்றும் தூய்மையை நோக்கி நாம் முன்னேற உதவுகிறோம். உண்மையின் எல்லையற்ற பணிகளை பார்த்து நாங்கள் இடைநிறுத்துகிறோம். கடவுளுக்காக காத்திருங்கள். எல்லையில்லா எண்ணம் பரவசம் அடையும் வரை மற்றும் கருவுறுதல் கட்டுப்படுத்தப்படாத தெய்வீக மகிமையை அடையும் வரை நாம் முன்னேறுகிறோம். ஒரு திட்டமான உடலை விட சுய அன்பு ஒழிப்புக்காது. பொறுமையான கடவுளுக்கு பொறுமையாக கீழ்ப்படிவதில் ஆன்மீகத்திற்கு எதிராக போரிடும் பாவத்தின் சட்டமான சுய விருப்பம், சுய நியாயப்படுத்துதல் மற்றும் சுய அன்பு போன்ற தவறுகளின் பிடிவாதமான அன்பின் உலகளாவிய கரைப்பான் மூலம் கரைக்க உழைப்போம். மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. மனித மனம் கடவுளுக்கு எதிரானது மற்றும் செயின்ட் பால் அறிவித்தபடி தள்ளி வைக்கப்பட வேண்டும். உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. நேரான மற்றும் குறுகிய வழி இந்த உண்மையை பார்ப்பதும் ஒப்புக்கொள்வதும், இந்த சக்திக்கு அடிபணிவதும், சத்தியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் ஆகும். கடவுள் எல்லாமாக இருப்பதால் அவரது ஒற்றுமைக்கு இடமில்லை. கடவுள் ஆவி ஒருவரே அனைத்தையும் படைத்தார், அதை நல்லது என்று அழைத்தார். எனவே தீமை நன்மைக்கு முரணானது, உண்மையற்றது, மேலும் கடவுளின் விளைபொருளாக இருக்க முடியாது. விஞ்ஞானம் தீமையின் உண்மையற்ற தன்மையை நிரூபிக்கிறது என்பதிலிருந்து ஒரு பாவி எந்த ஊக்கத்தையும் பெற முடியாது. ஏனென்றால் பாவம் செய்தவர் பாவத்தை உண்மையாக்குவார், உண்மையட்டதை உண்மையாக்குவார். இதனால் கோபத்தின் நாளுக்கு எதிராக கோபத்தை குவிப்பார். அவர் தனக்கெதிரான ஒரு சதித்திட்டத்தில் இணைகிறார். அவர் ஏமாற்றப்பட்ட மோசமான உண்மையின்மைக்கு தனது சொந்த விழிப்புணர்வுக்கு எதிராக பாவத்தை மனந்திரும்பி உண்மையற்றதை கைவிடுபவர்களால் மட்டுமே தீமையின் உண்மையற்ற தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சீர்திருத்தம் தீமையில் நிலையான இன்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலமும், அறிவியலின் படி நன்மையின் மீது பாசத்தை பெறுவதன் மூலமும் வருகிறது. இது தெய்வீக மனதில் இருக்கும் போது இன்பமோ துன்பமோ பசியோ அல்லது மோகமோ எதுவும் இருக்க முடியாது என்ற அழியாத உண்மையை வெளிப்படுத்துகிறது. இன்பம் துன்பம் அல்லது பயம் போன்ற தவறான நம்பிக்கைகளையும் மனித மனதின் அனைத்து பாவ பசியையும் அழிக்க முடியும். பொருளின் கூற்றுகளை ரத்து செய்யும் ஆவியின் மேலாதிக்கத்தை அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே மனிதர்கள் இறப்பை நீக்கி மனிதனை அவரது படைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாத தெய்வீக சாயலி எப்போதும் நிலைநிறுத்தும் பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை கண்டறிய முடியும். அப்போது மனிதன் அவனது சாயலில் தந்தையைப் போல் பரிபூரணமானவனாகவும் வாழ்க்கையில் அழியாதவனாகவும் கடவுளில் கிறிஸ்துவுடன் மறைந்திருப்பான். மனித உணர்வு மனிதனை காணாத தெய்வீக அன்பில் சத்தியத்துடன் காணப்படுவான். கடவுள் என்பது உயிர் அல்லது புத்திசாலித்தனம். இது விலங்குகள் மற்றும் மனிதர்களின் தனித்துவத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி பாதுகாக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தந்தை தாய் கடவுள் அனைத்து இணக்கமான மேலும் தேவன் நம்மை சோதனைக்குள் வழிநடத்தாமல் பாவம் நோய் மரணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேட்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.